அதிகாரம் 29. வீட்டை கட்டுபவர்கள். ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தவர் தம்முடைய முதல் அற்புதத்தை திருமண விருந்திலே நடப்பித்தார். நண்பர்களும் உறவினர்களும் ஒன்றாக கலிகூர்ந்திருந்த அந்த மன்றத்தில் கிறிஸ்து தமது பொது ஊழியத்தை துவங்கினார். இவ்விதம் தாமே ஏற்படுத்தின ஸ்தாபனமாக திருமணத்தை அடையாளம் கண்டு அதை அங்கீகரித்தார். ஆணும் பெண்ணும் பரிசுத்த விவாகத்தில் இணையவும் கணத்தினால் முடிசூட்டப்படும் குடும்பத்தின் நபர்களை மேலிருக்கும் குடும்பத்தின் உறுப்பினர்களாக வளர்க்கவும் வேண்டும் என்று அவர் நியமித்தார். தமக்கும் தம்முடைய மீட்கப்பட்டவர்களுக்கும் இடையே இருக்கிற இணைப்பின் அடையாளமாக திருமண உறவை வைத்து கிறிஸ்து அதை கனப்படுத்தினார். அவர் தாம் மணவாளன், சபை மணவாட்டி. தம்முடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவளாக அதை குறித்து, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னத பாட்டு 4:7 என்று கூறுகிறார். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். எபேசியர் 5:25-28. குடும்ப உறவுதான் பூமியிலே வேறு எதை காட்டிலும் மிக நெருக்கமானதும் மிக மென்மையும் பரிசுத்தமும் ஆனது. மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இது வடிவமைக்கப்பட்டது. எங்கெல்லாம் அறிவுபூர்வமாகவும் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் அதன் பொறுப்புகளை குறித்த சரியான கருத்தோடும் திருமண உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. திருமணத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் தாங்கள் அமைக்கப் போகிற இல்லத்தின் குணத்தையும் தாக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் பெற்றோர்களாகும் போது பவித்திரமான பொறுப்பு அவர்களிடம் ஒப்புவிக்கப்படுகிறது. தங்களுடைய குழந்தைகளின் இந்த உலகத்திற்கான நன்மையும் வரவிருக்கும் உலகத்திற்கான சந்தோஷமும் மிக பெரிய அளவில் அவர்களை சார்ந்து இருக்கிறது. சிறு பிள்ளைகள் பெறுகிற சரீர மற்றும் சன்மார்க்க பதிப்புகளை மிக பெரிய அளவில் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். மேலும் சமுதாயத்தின் நிலை குடும்பத்தின் குணத்தை சார்ந்துதான் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய செல்வாக்கின் பலமும் அதனுடைய வளர்ச்சி அல்லது தாழ்ச்சியை நிர்ணயிக்கும். பெற்றோருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சரீர மன மற்றும் ஆவிக்குரிய நன்மைகளை பெறும்படியாக தங்கள் சக மனிதரை ஆசீர்வதித்து தங்கள் சிருஷ்டிகரை கனம் பண்ணுவதற்கு ஏதுவாக பெற்றோரையும் பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவதாக வாழ்க்கை துணையின் தெரிவு இருக்க வேண்டும். திருமணம் உள்ளடக்கி இருக்கிற பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக அதனுடைய கடமைகளுக்கும் பாரங்களுக்கும் தங்களை ஆயத்தப்படுத்தும் வாழ்க்கையின் அனுபவங்களை வாலிப பெண்களும் வாலிப ஆண்களும் பெற வேண்டும். சிறு வயதிலே செய்யும் திருமணங்கள் ஊக்கப்படுத்தப்படக்கூடாது. முக்கியமானதும் வெகு தொலைவு செல்லுகிற விளைவுகளை கொண்டதுமான திருமணம் போன்ற ஒரு உறவு அவசரமாகவும் போதுமான ஆயத்தமின்றியும் மனம் மற்றும் சரீர வல்லமைகள் நன்கு மேம்படும் முன்பும் எடுக்கப்படக்கூடாது. திருமண வீட்டார் உலக செல்வம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் என்னும் மிகவும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும். பெரும்பாலான சம்பவங்களில் வயதில் அதிக வேறுபாடு இருக்கக்கூடாது. இந்த சட்டத்தை நெகிழுவது சிறியவரின் ஆரோக்கியத்தை தீவிரமாக கெடுப்பதிலே முடியும். பல வேளைகளில் குழந்தைகள் சரீர மற்றும் மனபலத்தை இழப்பார்கள். அவர்களுடைய இளம் வாழ்க்கைகள் கோருகிற கவனிப்பையும் தோழமையையும் வயதான பெற்றோரிடமிருந்து பெற முடியாது. அன்பும் நடத்துதலும் மிகவும் தேவைப்படுகிற சரியான நேரத்தில் தகப்பன் அல்லது தாயினுடைய மரணத்தால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் போகலாம். கிறிஸ்துவில் மாத்திரமே திருமண உறவு பாதுகாப்பாக உண்டாக்கப்பட முடியும். மனித அன்பு தனது மிக நெருக்கமான பிணைப்பை தெய்வீக அன்பிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஆட்சி செய்யும் இடத்தில் மாத்திரமே ஆழமான மெய்யான சுயநலமில்லாத நேசம் இருக்க முடியும். அன்பு விலையேற பெற்ற ஒரு ஈவு. அதை நாம் இயேசுவிடமிருந்து பெறுகிறோம். தூய்மையும் பரிசுத்தமுமான நேசம் ஒரு உணர்வு அல்ல, மாறாக ஒரு கொள்கை. மெய்யான அன்பினால் தூண்டப்படுகிறவர்கள் நியாயமற்றவர்களாகவும் குருடராகவும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு தேவனை மேலாக நேசிப்பார்கள். தங்கள் அயலகத்தாரை தங்களைப் போல நேசிப்பார்கள். திருமணத்தை குறித்து யோசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவரோடு இணைக்க நினைக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் மதிப்பிட்டு ஒவ்வொரு குணவிருத்தியையும் கவனித்து பார்க்கட்டும். விவாக சம்பந்தத்திற்காக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு அடியும் அடக்கத்தாலும் எளிமையாலும் நேர்மையினாலும் தேவனை மகிழ்வித்து கனப்படுத்துகிற ஊக்கமான நோக்கத்தாலும் வகையறுக்கப்படட்டும். திருமணம் இவ்வுலகத்திலும் வரவிருக்கும் உலகத்திலுமான வாழ்க்கையை பாதிக்கிறது. தேவன் ஒப்புக்கொள்ளக்கூடாத எந்த ஒரு திட்டத்தையும் மெய்யான ஒரு கிறிஸ்தவன் வடிவமைக்க மாட்டான். தேவனுக்கு பயப்படுகிற பெற்றோர்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களெனில் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். உங்கள் நம்பிக்கைகளையும் திட்டங்களையும் அவர்களிடம் திறந்து அவர்கள் வாழ்க்கை அனுபவங்கள் போதித்திருப்பவைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அநேக மனவேதனைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவை உங்கள் ஆலோசகராக்குங்கள். அவருடைய வார்த்தையை ஜெபத்தோடு ஆராயுங்கள். தூய்மையும் ஆண்மை குணமும் கொண்டு ஜாக்கிரதை ஆர்வம் மற்றும் நேர்மையாக இருந்து தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுகிற ஒருவரை மாத்திரம் இளம்பெண் இப்படிப்பட்ட நடத்துதலின் கீழ் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளட்டும். வாலிபனும் தன் பக்கத்தில் நின்று வாழ்க்கை பாரங்களில் தன் பங்கை சுமக்க தகுதியாயிருக்கிற பெண்ணை யாருடைய தாக்கம் தன் தகுதியை உயர்த்தி தன்னை தூய்மைப்படுத்துமோ, யார் அவளுடைய அன்பினால் தன்னை மகிழ்விப்பாளோ அப்படிப்பட்ட நபரை தெரிந்து கொள்ளட்டும். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். இப்படிப்பட்ட மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். நீதிமொழிகள் 19:14, 31, 11, 12, 26, 29, 18:22. எவ்வளவு கவனமாகவும் ஞானமாகவும் நுழைந்தாலும் திருமண ஆராதனையில் வெகு சில தம்பதியினரே முழுமையாக இணைக்கப்படுகின்றனர். திருமணத்தில் இருவருடைய மெய்யான இணைப்பு பின்வரும் வருடங்களின் வேலையாக இருக்கிறது. வாழ்க்கை பாரமான குழப்பங்களோடும் மற்றும் கவலைகளோடும் புதிய தம்பதியரை சந்திக்கும் போது திருமணத்தின் காதல் கனவு மறைந்து போகிறது. முன்னர் பழகியிருந்த காலங்களில் அறிய முடியாதிருந்த அவர்களுடைய குணங்களை கணவனும் மனைவியும் அறிகிறார்கள். இது அவர்களுடைய அனுபவத்தில் மிகவும் நெருக்கடியான காலம். அவர்களுடைய முழு எதிர்கால வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் உபயோகமும் இப்போது அவர்கள் எடுக்கிற சரியான பாதையை சார்ந்து இருக்கிறது. பல வேளைகளில் எதிர்பார்த்திராத பலவீனங்களையும் குறைகளையும் ஒருவரில் ஒருவர் கண்டறியலாம். ஆனால் அன்பு இணைத்திருக்கிற இருதயங்கள் இதுவரை அறிந்திராத சிறப்புகளையும் கூட பகுத்தறியும். குறைகளை காட்டிலும் சிறப்புகளை கண்டுபிடிக்க அனைவரும் தேடட்டும். பல வேளைகளில் நம்முடைய சொந்த மனப்பாங்கும் நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையும் மற்றவரின் எந்த குணம் வெளிக்காட்டப்படும் என்பதை உறுதி செய்கிறது. அன்பின் வெளிப்பாட்டை பலவீனம் என்று கருதுகிற அநேகர் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒதுங்கியே இருக்கிறார்கள். அது மற்றவர்களை தூரமாக வைக்கிறது. இந்த குணம் அனுதாபத்தின் ஓட்டத்தை தடுக்கிறது. சமுதாய மற்றும் தாராளமான உணர்வுகள் தடை செய்யப்படும் போது அவைகள் உலர்ந்து போய் இருதயம் தனிமையடைந்து குளிர்ந்து போகிறது. இந்த தவறை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிப்பாடு இல்லாத அன்பு நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒருவரின் இருதயம் கனிவும் இரக்கமும் இல்லாது வறுமையடைய வேண்டாம். கஷ்டங்களும் குழப்பங்களும் அதைரியமும் எழும்பினாலும் தங்களுடைய இணைப்பு ஒரு தவறு என்றோ அல்லது ஒரு ஏமாற்றம் என்றோ கணவனாகிலும் மனைவியாகிலும் ஒரு நினைவை வைத்திருக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் எவ்வாறு இருக்க முடியுமோ கூடுமான வரையிலும் அவ்வாறு இருக்க தீர்மானியுங்கள். ஆரம்பத்தில் காண்பித்த கவனத்தை தொடருங்கள். வாழ்க்கை போரில் போராட எல்லா விதத்திலும் ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்துங்கள். மற்றவர் மகிழ்ச்சியை முன்னேற்றுவது எப்படி என்று ஆராயுங்கள். பரஸ்பர அன்பும் பொறுமையும் இருக்கட்டும். அப்போது திருமணம் அன்பின் முடிவாயிருப்பதற்கு மாறாக முதல் துவக்கம் என்பதைப் போல இருக்கும். மெய்யான தோழமையின் வெதுவெதுப்பும் இதயத்தை இதயத்தோடு கட்டுகிற அன்பும் பரலோக மகிழ்ச்சியின் முன் ருசி. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் பவித்திரமான ஒரு வட்டம் இருக்கிறது. அது உடைபடாது காக்கப்பட வேண்டும். இந்த வட்டத்திற்குள் வர வேறு எந்த நபருக்கும் உரிமையில்லை. முற்றிலும் தங்களுடையதாக இருக்கிற நம்பிக்கைகளில் மற்றொருவர் பங்கெடுக்க கணவனாகிலும் மனைவியாகிலும் அனுமதிக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் அன்பை மற்றவரிடமிருந்து பெறுவதற்கு பதிலாக கொடுங்கள். உங்களில் இருக்கிற உன்னதமானவைகளை பண்படுத்தி மற்றவரில் இருக்கிற நல்ல குணங்களை உணர தீவிரமாயிருங்கள். பாராட்டப்படுவதை குறித்த நினைவு ஆச்சரியமான ஊக்குவியும் திருப்திப்படுத்துகிறதுமாயிருக்கிறது. சிறப்பானதை தேடிச் செல்லும் போராட்டத்தை பரிவும் மரியாதையும் ஊக்கப்படுத்த மேன்மையான நோக்கங்களுக்கு தூண்டும் போது அன்பு தானும் அதிகரிக்கிறது. கணவனும் மனைவியும் தங்களுடைய தனித்தன்மையை மற்றவரில் மூழ்கடிக்க கூடாது. ஒவ்வொருவரும் தேவனோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருக்கின்றனர். எது சரி எது தவறு, நான் எவ்விதம் வாழ்க்கையின் நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் என்று ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டும். உங்களுக்கு ஜீவனை கொடுத்த அவரை நோக்கி உங்கள் பிரியம் என்னும் செல்வம் பாயட்டும். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை ஆதியும் அந்தமும் சிறப்பானவருமாக வையுங்கள். அவர் மேல் இருக்கும் உங்கள் அன்பு ஆழமும் பலமுமாகும் போது ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கிற உங்கள் அன்பும் தூய்மையடைந்து பலப்படும். நம்மிடம் கிறிஸ்து வெளிக்காட்டியிருக்கிற ஆவியே கணவனும் மனைவியும் ஒருவரிடத்தில் ஒருவர் வெளிக்காட்ட வேண்டிய ஆவி. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களையே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எபேசியர் 5:2-24-25. கணவனாகிலும் மனைவியாகிலும் மற்றவர் மேல் நியாயமற்ற கட்டுப்பாட்டை செயல்படுத்த முயற்சிக்க கூடாது. உங்கள் விருப்பங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஒருவரையொருவர் கட்டாயப்படுத்த முயற்சிக்காதீர்கள். இப்படி செய்தால் ஒருவருக்கொருவர் தரும் அன்பை தக்க வைப்பது கூடாத காரியம். தயவாயும் பொறுமையாயும் தாங்குகிறவர்களாயும் அக்கறை கொண்டவர்களாயும் மரியாதையுள்ளவர்களாயும் இருங்கள். உங்களுடைய திருமணத்தில் செய்வதாக கொடுத்த வாக்குறுதியின்படி தேவனுடைய கிருபையினால் ஒருவரை ஒருவர் மகிழ்விப்பதில் வெற்றியடைவீர்கள். சுயநலமற்ற சேவையில் மகிழ்ச்சி. உங்களை உங்களோடு அடைத்து வைப்பதில் சந்தோஷம் காணப்படாது என்பதையும், உங்கள் அன்பையெல்லாம் ஒருவர் மேல் ஒருவர் கொட்டுவதினால் அது திருப்தி அடையாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்களிப்பதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பற்றி கொள்ளுங்கள். சுயநலமற்ற சேவையில் மாத்திரமே உண்மையான மகிழ்ச்சி காணப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கை வாழும் அனைவருடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் சகிப்பும் சுயநலமின்மையும் குறிப்பாக இருக்கும். நீங்கள் அவருடைய வாழ்க்கை வாழ நாடி சுயத்தையும் சுயநலத்தையும் வெற்றி கொள்ள போராடி மற்றவரின் தேவைகளுக்கு உழைக்கும் போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இவ்விதம் உங்களுடைய தாக்கம் உலகத்தை ஆசீர்வதிக்கும். கிறிஸ்துவை தங்கள் உதவியாளராக எடுத்துக் கொள்வார்களெனில் ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கான தேவனுடைய நோக்கத்தை எட்ட முடியும். அன்பான நம்பிக்கையில் அவரிடம் தங்களை கொடுப்பவருக்கு மனித ஞானம் செய்ய முடியாததை அவருடைய கிருபை நடப்பிக்கும். பரலோகத்திலிருந்து உண்டாகிற கட்டுகளினால் அவருடைய வழி நடத்துதல் இருதயங்களை இணைக்கும். அன்பு மென்மையான புகழ் வார்த்தைகளை வெறுமனே மாற்றிக்கொள்வதா இருக்காது. பரலோகத்தின் நெசவு பூமியின் நெசவுகளில் பின்னப்படுவதைக் காட்டிலும் மெல்லியதும் கூடவே உறுதியுமான நூல்களால் நெய்யும். அதன் விளைவு நேர்த்தியான துணியாக மாத்திரமல்ல, மாறாக உபயோகத்தையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் தாங்குகிற நெசவாக இருக்கும். நிலைத்து நிற்கும் அன்பின் பொற்கயிறுகளால் இருதயத்தோடு இருதயம் கட்டப்பட்டிருக்கும். அமைதியான ஒரு இல்லமே பொன்னிலும் மேலாக மிகச் சிறந்தது. அங்கிருந்துதானே உயர் நற்குணங்களெல்லாம் பிறந்தது. அன்பான அன்னையாலே, சகோதரியாலே அல்லது மனைவியாலே அன்பின் ஆலயமாய் வாழ்வின் பரலோகமாய் அது பரிசுத்தமாக்கப்பட்டது. பாதாள தாழ்வினில் அந்த இல்லம் மிக தாழ்மையாக இருந்தாலும் பரம ஆணைப்படியே பல வேதனைகளால் மிகவும் சோதிக்கப்பட்டாலும் ஒருபோதும் விற்றிடவோ வாங்கிடவோ செய்யப்படாத ஆசீர்வாதங்களே எப்போதும் அங்கே நிலைத்திருக்கும் பொன்னிலும் மேலான சிறந்தவைகளே. ஆமீன்.